சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 36 படலம் முதல் 39 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ரசவாதம் செய்தது அற்புதமான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஒரு கதை. ருத்ர கணிகையர் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. அந்த ஜாத்தியில தான் நம்முடைய பறவை நாச்சியார் அவதாரம் பண்ணினார். அதாவது பெற்றோராலேயே இந்த பெண் பிள்ளைகள் சுவாமிக்கு முழுக்க உழைக்கட்டும் என்று கொடுக்கப்படுகிறார்கள். அந்த அந்த குழந்தைகள் வந்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு ருத்ர கணிகைகள் பேர். கணிகைனா பெண்ணுன்னு அர்த்தம் அவ்வளவுதான், சுவாமிக்கு சொந்தமான பெண் சிவஸ்திரீன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் எந்த ஜாத்தியில வேணா பிறக்கலாம். அது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. எப்படின்னு கேட்டால் திருவல்லம்னு ஒரு க்ஷேத்திரம், தீக்காளி வல்லம். அதை பற்றி திருத்தொண்டு புராணத்தில், திருக்குறிப்பு தொண்டு புராணத்தில் அந்த தொண்டை நாட்டினுடைய பெருமையெல்லாம் சொல்லும்போது சேக்கடர் சொல்கிறார், அதில் ஒரு பிராமணனுக்கு தொடர்ந்து 7 குழந்தைகள் பெண்ணாகவே பிறந்தனவன். சுவாமிகிட்ட போய் எனக்கு ஒரு புத்திரன் வேணுமேனு கேட்டாராம் அவர். சுவாமி சொன்னார், உனக்கு புத்திரங்கிறது இந்த ஜென்மால கிடையாது, ஆனால் உனக்கு மோட்சம் உண்டு, நீ ஏன் பொன் பிறந்ததுன்னு கவலைப்படுற அப்படின்னு அவருக்கு விவேகத்தை சொல்லிட்டார். உடனே அவர் பார்த்தார், இந்த இத்தனை குழந்தைகளும் உனக்கு தொண்டு செய்யட்டும் என்று சொல்லி கோயில் பிணா பிள்ளைகளாக கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. பிதா என்ன பண்ணார், தனக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் சுவாமி கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்தார். அப்படிப்பட்டவா சுவாமிக்கு பலவிதமான தொண்டுகளை செய்து கொண்டு கோயிலிலேயே வாழ்வார்கள். அவர்கள் சில நேரங்களிலே சில பேரை கணவனாக வரிப்பதும் உண்டு. அவர் கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிறது கிடையாது. அந்த கல்யாணம் எல்லாம் ஒரு அடியார்களோ அல்லது சுவாமியோ அவர்களை பிரிப்பா, நீ இவனுக்கு பத்னியாக இருக்கலாம் அப்படின்னு பிரிச்சான்னா அப்படி விவாகங்கள் ஆகிறதும் உண்டு. அதனால் அவர்களுக்கு தொண்டுக்கு இடையூறு வராது. தொண்டு இடையூறு வராது எப்படின்னு கேட்டால், சங்கிலி நாச்சியார் நம்பியாரூர் விவாகம் பண்ணிட்டோம், அவரோட திருவாரூருக்கு வரல, சுவாமிக்கு மாலை கட்டி கொடுக்குற அந்த தொண்டு தடைபடாமல் சுவாமிக்கு தொடர்ந்து மாலை கட்டி கொடுத்துருந்தார். அண்ணா கவனிக்கோ, நம்பியாரூருக்கு 2 மனைவிகள், பறவைன்னு ஒத்தி சங்கிலின்னு ஒத்தி. நம்பி ஆரூரர் நிறையா க்ஷேத்ராடனம் பண்ணிருக்கிறார், போய் தேவாரம் பட்டுக்கிறார். ஆனால் பர்த்தாவோட இந்த 2 மனைவிகளில் ஒருத்தர் கூட அடுத்த ஊருக்கு கூட போனதில்லை. என்ன காரணம்னா, சுவாமி கைங்கரியம் தொடப்படக்கூடாது. 6 காலமும் தியாகராஜாக்கு இவள் ஆடுவாள், 6 காலமும் அந்த வன்மீகநாதர் ஒற்றியூர் பெருமானுக்கு அவள் மாலை கட்டி கொடுப்பா. அந்த கைங்கரியம் தடப்படாமல் அவர் வந்தால் வரட்டும், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு இருந்தா, அதுதான் ருத்ர கணிகாஸ்தானம். அந்த நிலையில் திருப்பூவனம்ங்கிற க்ஷேத்திரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு பொன்னனையாள்னு பேர். தளியுளார் தவப்பேரன்னாள், தளினா கோயில், தளி சாலைகள் தவமாவது தம்மை பெரியலன்றே நம்பியார் ஒரு தேவாரம், தளியனா கோயில். இன்றைக்கும் அந்த நாம அந்த பதம் கேரளத்தில் பயன்படுறது, கோயிலை தளியும்பா. குடி என்றாலும் கோயில், இதெல்லாம் தமிழ் சொல் தான், தமிழில் நம்ம பயன்படுத்துறதில்லை. இதெல்லாம் மற்ற திசை சொற்களாக மற்ற பாஷையில், தமிழ்லேருந்து பிறந்த மற்ற பாஷைகளில் பயன்படுறோம். குடி என்பது கோயில், அதை தான் கன்னடத்தில் வச்சுருக்காங்க, குடி குடிங்கிறான், குடினா கோயில், தளினா கோயில் மலையாளத்தில் சொல்கிறான். அந்த தளியுளார் தவப்பேரன்னால், கோயிலில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் பண்ணின தவத்தினுடைய பலன் போல இந்த பொன்னனையாள் இருக்கா. எல்லாருக்கும் பொன்னனையாள்கிட்ட அன்பு உண்டு. சிவாச்சாரியாள்லேருந்து அந்த கோயிலில் பணி செய்கிற கடைசி ஊழியன் வரையும் பொன்னனையாள்கிட்ட மரியாதையாக தான் நடந்துப்பாள். ஏன்னா அவள் அவ்வளோ பரம பக்த என்ற காரணத்தினால அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாள். தங்கத்தை போன்றவள்னா உண்மையிலேயே உருக்கி வார்த்த தங்கத்தினால் பண்ணின பெண்ணை போலவே தலையிலேருந்து கால்வரியும் அழகாக இருப்பவள். அவள் அழகாக இருக்கிறது மட்டும் அவளுடைய சிறப்பு இல்லை, அவள் பரமேஸ்வரன்ட்டையும் அவளுடைய பக்தாள்கிட்டையும் பரம பக்தி பூண்டவள். அவள் கோயிலில் கைங்கரியம் பண்ணுறதுனால அவளுக்கு கோயிலேருந்து ஒரு சம்பளம் உண்டு. பழங்காலத்தில் சம்பளம் என்பது நெல் பருப்பு இப்படி கொடுப்பா, வீடு ஒன்று கொடுத்துருப்பா, சில நேரங்களில் வெள்ளிக்காசு தங்க காசும் கொடுப்பா, போனஸ் மாதிரி கொடுப்பா. இந்த சம்பாத்தியத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, தான் எழுந்தருள் இருக்கின்ற வீட்டில் இரவு பகல் பாராமல் அந்த பூணநாதரை தரிசனம் பண்ணவர வெளியூர் அடியார்கள் அனைவரையும் வணங்கி, அவசியம் நீங்கள் எங்கள் ஆற்றுல திருவம்பது உண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர்கள் விண்ணப்பித்து கோயிலேருந்து அழைச்சின்னு வந்து அவர்களுக்கு பாத்திய மர்க்கியமெல்லாம் கொடுத்து திருவடிகளை விளக்கி திருக்கரங்களை நீவி விட்டு அவர்களுக்கு பருகுவதற்கு ஆச்சமனியம் கொடுத்து அவர்கள் திருவடியிலே மலரிட்டு அர்ச்சனை பண்ணி அவர்களுக்கு அணிவதற்கு ஆடை கொடுத்து அணிவதற்கு கலன்கள் ஆபரணங்கள் கொடுத்து அணிவதற்கு சந்தனம் முதலிய ஒஸ்தியான திரவியங்கள் கொடுத்து திரு அமுது ஊட்டி அவர்கள் வந்து வழிநடைக்க பணம் கொடுத்து குடை கொடுத்து வெயில் பதிவு அகற்றுவதற்கு விசிறி கொடுத்து விசிறி விட்டு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் எடுத்துன்னு போகலாம் இந்த ஆற்றுலேருந்து எல்லாம் உங்களுடையதான்னு சொல்லி இப்படி மாகேஸ்வர பூஜை அன்றாடம் பண்ணிட்டு இருக்கா. பூலநாதருக்கு தொண்டு செய்வது அதோட கூட மாகேஸ்வர பண்ற அவளுக்கு அந்த மாகேஸ்வர பூஜையில அவளுக்கு மனசு லயமாறுது. அப்படி இருக்கிற அவளுக்கு சுவாமி என்ன பண்ணார், ஒரு பேராசையை கொடுத்தார். அவளுக்கு இருக்க ஆசை பத்தாதுன்னு ஒரு பேராசையை கொடுத்தார். பேராசையை கொடுத்த பெருமான் பேராசையை தீர்ப்பதுக்கு அவனே தான் வரணும். இதான் சட்டம். பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்த பிரான். என்ன பேராசை கொடுத்தாருன்னா, இந்த பூலநாதருக்கு ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை சுத்தமா தங்கத்திலேயே பண்ணணும், சொர்ணத்திலேயே பண்ணணுங்கிற ஆசை பேராசை அவளுக்கு வந்துருது. உங்களுக்கெல்லாம் வந்த மாதிரி. ஆனா அவ எவ்வளவு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மாச சம்பளத்துல 1 ரூபாய் 2 ரூபாய்னு மிச்சம் பண்ணி பாக்குறா. இந்த மாசம் 2 ரூபாய் மிச்சம் பண்ணினா அடுத்த மாசம் அது செலவிஞ்சிருது. 4 பேர் கூட வரா, அரிசி வாங்க வேண்டியிருக்கு, பருப்பு வாங்க வேண்டியிருக்கு, கொடை வாங்க வேண்டியிருக்கு, பாதரட்சை வாங்க வேண்டியிருக்கு, வஸ்திரம் வாங்க வேண்டியிருக்கு, மாகேஸ்வர பூஜை உடனே பண்ண வேண்டியிருக்கு, அதில் செலவாயிடுது. அப்போ சாணியறினா முழம் சிறுக்கிற மாதிரி அவள்கிட்ட காசு சேரவே மாட்டேங்கிறது. ஆனால் ஆசை அதிகமாகிட்டே இருக்கு. இந்த சுவாமிக்கு ஒரு சோமாஸ்கந்த மிருதத்தை சுத்தமான ஸ்வர்ணத்தில் பண்ணணும் அப்படின்னு. ஏன் இந்த சுவாமி இந்த ஆசையை கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அவளுடைய அன்பை இப்போ நாம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆசை அவளுக்கு வரணும். அவளை நமக்கு காட்டுறதுக்காக கொடுத்தார். அவள் அன்பை பூதலத்திடை திருட்டுவான் பொன்மலை வல்லி காதல் நாயகன் திருவுரு காணிய உள்ளத்து ஆதரம் கொடுத்து அருளினார் பூவனத்து ஐயர். அந்த ஆசையை கொடுத்துட்டார். அந்த ஆசையோட அவள் இருக்கா. அப்படி இருக்கும்போது வருந்தின் இருக்கா, உடம்பு மெலிஞ்சு போயிட்டா. உடம்பு ஏன் மெலிஞ்சான்னா, இந்த நம்ம ஆசை நிறைவேற மாட்டேங்கிறதே, சுவாமிக்கு சோமாசந்த முத்த பண்ண முடிய மாட்டேங்கிறதே, நமக்கு வயசாகிட்டே இருக்கே, நாள் போயிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. இந்த உற்சவம்ல அடுத்த உற்சவத்திலேயாவது புதுமூர்த்தி தேவலவார்னு பார்த்தா ஆக மாட்டேங்கிறாரு. இந்த கவலை அவளை வருத்தின்றே இருக்கு. அதனால யானை உண்ட விலங்கினி போல உடம்பு தேஞ்சின்னு இருக்கா. அப்ப எல்லாம் வல்ல சித்தர் அங்க வந்தார். வந்து அவ வீட்டு வாசல்ல திண்ணையில உட்கார்ந்து இருந்தார். உள்ளுக்குள்ள ஹரஹர குழத்தோட அமுது நடந்துட்டு இருக்கு. அண்ணன் அமுது ஊட்டின்னு இருக்கா பக்தாளுக்கெல்லாம். அவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கையெல்லாம் அரைமிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு அந்த புக்த தட்சிணையெல்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு இவளுக்கு இவளுக்கு பொன்னனையாளுக்கும் அவளுடைய சேடி பெண்களுக்கும் தொழில்களுக்கும் அந்த ஆற்றுல வேலை செய்கிற மற்றவாளுக்கும் விபூதி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த தடவை திருப்பூணம் வரும்போது அவசியம் உங்கள் காத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுக்கொண்டு போயின்னு இருக்கா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக. அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த தொழில்கள்லாம் சொல்கிறா, திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார், பரவ சுந்தர சுரூபமாக இருக்கார், கட்டிலங்காளியாக இருக்கார், யோகீஸ்வரராக இருக்கார், கையில் அந்த யோகதண்டம் வச்சுட்டுருக்கிறார், அந்த ஜடையை வந்து கொந்தளமாக பரப்பி வச்சுட்டுருக்கிறார், பஸ்மருத்ராட்சி தரிச்சுட்டுருக்கிறார், புன்னகை பூத்த வண்ணம் இருக்கிறார், கண்ணை மூடி தட்சிணாமூர்த்தி பேர் அரைக்கண் மூடி தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறார், சிவசிவான்னு சொல்லிண்டோ உட்கார்ந்துருக்கிறார், வலது கால் மீது இடது கால் போட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறார். நாமெல்லாம் அப்படி போட்டுக்கூடாது, சாமி தான் போட்டுக்கலாம் அப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே இவர் அவர் காலில் வந்து விழுந்து வணங்கி சுவாகதம் கில அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னாலாம். பகவானே தங்கள் வரவு நல்வரவாகியற்று அல்லவா, தங்கள் வரவல்லவா நல்வரவு, ஏனையோர் வரவு நல்வரவாகாது, தங்கள் வரவே நல்வரவு. நம்ம ஆற்றுக்கு மாமா மச்சாலெலாம் வந்தானா அது நல்வரவு இல்லை, அடியார்கள் வருவது தான் நல்வரவு என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோட சுவாமி சொன்னார், குடியிடையாகின்ற நீ உன் இடையை போலவே தலையிலேருந்து கால் வரையும் எது இடைன்னு தெரியாமல் ஏன் மெலிஞ்சிருக்கேன்னு கேட்டார். என்ன ஒட்டடை குச்சி மாதிரி ஆகிட்ட பொன்னையாள், நீ உஃபுன்னு ஊதினா திருப்பூணத்துலேருந்து மதுரையில் போய் விழுந்துருவ போல இருக்கேன், பஸ்ஸில் ஏற வேண்டாம் போல இருக்கேன், இப்படி ஒல்லியாக போயிட்டே ஏன் ஒல்லியாக போயிட்டேன் அப்படின்னு கேட்டார். சொன்னால் இந்த மெலிவு மனதினால் வந்தது பெருமானே அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான். அப்படித்தானே, உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு உன்னுடைய வீட்டில் அவள் ஏற்கனவே சுவாமிக்கு பண்ண வேண்டிய கரு ஊறு தயார் பண்ணி வச்சுட்டான், மோல்டு டை பண்ணி வச்சுட்டான், அதில் பொண்ணை உருக்கி ஊற்ற வேண்டியது தான். சுவாமி அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். சித்தர் சொல்லு நல்லா இருக்கு, சோமசந்த சர்வ லட்சணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தங்கம் தானே வேணும், நீ தான் தங்கம், பொன்னனையால் நீ தான், சுவாமிக்கு நீ தங்கம், உனக்கு சுவாமிக்கு வேண்டிய தங்கம் வேணும், அவ்வளோதானே, கவலைப்படாத என்று சொல்லி சுவாமி சொல்கிறார். எல்லோருக்கும் உனக்கு தர்மத்தில் இருக்கிற புத்தி வரணும், செல்வமோ இந்த இளமையோ இந்த சரீரமோ நீரில் கொப்புள் உண்டானா அது உடையறதுக்கு எத்தனை நேரம் ஆகுமோ அத்தனை நேரம் தான் நிற்கும். அந்த நேரத்துக்குள்ள இந்த பணத்தை கொண்டோ உடம்பை கொண்டோ இளமையை கொண்டோ செய்ய வேண்டியது செய்ய வேண்டும். இளமையை கொண்டு என்ன செய்ய வேண்டியது, இப்போ உடம்புல தெம்பு இருக்கும்போது தோல் போட முடியும் சுவாமி தூக்கிறதுக்கு. அப்போ அந்த காலத்தில் அதை செஞ்சுடணும், வயசான கிழவனாக இருக்கும்போது முடியாதுங்கும்போது முடியாது. அதுபோல் ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அதை இந்த உலகம் உன்னிடமிருந்து கற்றுக்கொள்கின்றது அப்படின்னு தன் வாக்கினால் பந்தைய நாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். அதனால் உனக்கு மட்டும் யாருக்கும் நான் இந்த அனுகிரகத்தை பண்ண மாட்டேன், உன்னுடைய கருத்து நேர்மையாக இருக்கிறதுனால இந்த சித்தியை நான் இருக்கு இதுவரையும் யாருக்கும் காட்டினதில்லை, யார் பொருட்டும் நான் ரசவாதம் பண்ணலை, மதுரையில் எத்தனையோ சித்து கட்டிட்டேன், ஆனால் உனக்காக பூவனத்துக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த பிரதான் என்ன பண்ணார், உங்கள் ஆத்திர இருக்கிற எல்லா மட்டமான லோகங்களையும் கொடு, ஒரு உத்ரணி பாக்கி இல்லாமல், செப்பு உத்ரணி, பித்தளை பஞ்சபாத்திரம், பித்தளை சொம்பு, தாம்பாளம், எது இருந்தாலும், கிண்டி குண்டி எது எது இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டா என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு பாவிச்சார். மனசனால் ரசவாதத்தை பாவிக்கிறார், பாவித்து இதெல்லாம் இன்றைக்கி ராத்திரி சொர்ணமாக ஆகும் என்று அவள்கிட்ட சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கிற விபூதி பையிலேருந்து விபூதி எடுத்து தெளித்தார். பாரு, நீ ராத்திரி இருந்து இதை உருக்கி உன் கருவியை செலுத்தி விட்டா என்று சொன்னால் நீ விரும்பிய பெருமான் உனக்கு கிட்டி விடுவான். அவ சொல்கிறா, சுவாமி அதை நீங்கள் என் கூட இந்த இன்றைக்கி ராத்திரி இருந்து இங்கே ஆகாரம் பண்ணி இங்கே தங்கிட்டு நீங்களே அதை பண்ணிட்டு போகலாமே. அவ சொல்கிற, ராத்திரி மட்டும் நான் மதுரைக்கு வெளியில் தங்கினா எனக்கு பிரச்சனை வரும்மா, நான் பதில் சொல்லணும், நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. பரமேஸ்வருடைய பக்தாலெலாம் சர்வ சுதந்திரலாக இருக்கா, சர்வ தந்திர சுதந்திரலாக இருக்கா, பரமேஸ்வரனே உங்களுக்கு சேவகம் பண்ணுறார், ஆனால் நாங்கள்லாம் மாட்டின்னு முழிக்கிறோம், எங்கே போனே ஏன் இவ்வளோ லேட்டு, எல்லா கேள்விக்கும் நான் மீனாட்சிக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால உன் இந்த ராத்திரி உனக்கு அந்த சுவாமி வந்துட போகிறார், நீ உன் சுவாமியோட இந்த ராத்திரியில் இருக்கலாமே ஆனந்தமா, உன் சுவாமியோட நீ இருக்கலாமே இந்த ராத்திரியில் ஆனந்தமாக இருக்கலாமே என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சித்தபுருஷர் போனார். இதை நான் விளையாட்டா சொல்லலை, புராணத்தில் இப்படி தான் இருக்குது. உடனே அந்த சித்தபுருஷர் சொன்னபடியே அந்த லோகங்கள்லாம் அவள் உருக்க, அது வந்து அந்த பொண் வந்து உலகத்திலே கிட்டாத மேருமலையை உருக்கியது போன்ற செம்மன் வடிவத்திலே கண்ணை கூசுகின்ற ஒளியோடு அந்த பொன் குழம்பானது அந்த கருவியிலே பாய்ந்து அந்த பெருமான் உண்டானார். அந்த பெருமானை பார்த்து இவள் வந்து அன்போடு கட்டி தழுவி, ஏன்னா அவர் சொல்லிருக்கார், உன் பெருமானோடும் இந்த இரவிலே நீ இருன்றவர், அதனால் அந்த பெருமானுடைய அழகில் மயங்கினாள். என் அழகிய பெருமானே என்று அவனை விழித்தாள். விழித்து கப்போலம், அதாவது இந்த நெத்தி பொட்டு, நெத்திக்கு இந்த கண்ணு இந்த இந்த இடத்துக்கு கப்போலம்னு பேர், இது இந்த பசுமாட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பகுதி, அதில் பெருமானை ரொம்ப அழகாக இருக்குங்க சுவாமி, யாராவது கண்ணு போட்டுற போகிறா, அவங்கள சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கிள்ளி முத்தம் விடுத்தானா, இந்த கிள்ளி முத்தம் கொடுக்குறதுன்னு ஒன்று உண்டு, கிள்ளு முத்தான்னு என்ன பிளையிங் கிஸ் மாதிரி, அது வேற இது வேற, பெருமானை கிள்ளி முத்தம் விட்டானா, பெருமானை முத்தம் விட்டால், ஏன் கிள்ளி முத்தம் விட்டாள்னா கிள்ளியை அந்த ஊர் கிள்ளினா வலிக்கும், அது வலி போகிறதுக்கு முத்தம் விட்டாள், அவ்வளோதான், பெருமானை கிள்ளி அந்த வலி தீர அவனுக்கு முத்தம் கொடுத்தாள். பெருமான் அந்த அவளுடைய நகைக்குறியோடு இருக்கின்றார். பகவான் எல்லாம் வல்ல சித்தராக வந்து பொன்னாளுக்காக திருப்புவனத்தில் மதுரையிலும் தான் செய்யாத அந்த சித்தியை செய்தார், ரசவாதம் அவருடைய தகுதி கொடுத்து அதை பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். பொன்னையாள் தன்னுடைய பெருமானிடத்தில் ஈடுபட்டு அந்த பெருமானுடைய அழகிலே மயங்கி அவனை கிள்ளி முத்தம் கொடுத்தாள். அந்த நகைக்குறியோடு பெருமான் இன்றும் விளங்குகின்றார். ஆனால் இந்த நாலாவது யுகத்தில் இருக்கின்ற நம்மனோருடைய தவத்திற்கேற்ப அவர் காட்சி கொடுப்பார். பொன்னையாளுக்கு கொடுத்த காட்சி நமக்கு கிடையாது என்று சொல்லப்பட்டு, இந்த ரசவாதம்ங்கிற அந்த லீலையானது ராஜேந்திர பாண்டியன் தொடர்ந்து தலைமுறையை வந்துட்டே இருக்கு, பல தலைமுறைகள் கடந்து சுந்தரேச பாதசேகரன் அப்படிங்கிற ராஜா ஆட்சிக்கு வந்தார். அவர் பரம சாத்விக பிரவிருத்தி கொண்டவர். முன்பு சுந்தர சாமந்தன் எவ்வாறு ராஜாங்க பணத்தை பகவதர்ப்பணமாக பண்ணணும், சிவதர்மங்கள் பண்ணணும், சிவபக்தாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததோ, அதை போன்ற எண்ணம் பொதுவாக ஒரு அரசனுக்கு வராது. அரசன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை காக்க வேணுங்கிற எண்ணம் கொண்டவனாக இருப்பான். ஆனால் இவனுக்கு பக்தி அதிகமாக இருந்ததை தவிர அந்த ராஜாங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது. இவனிடத்தில் எவ்வளவு இருந்தது சைன்யம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தரார். குதிரை பூட்டிய தேர் 10 தான் இருந்தன, யானைகள் மொத்தம் 100 தான் இருந்தன, குதிரைகள் மொத்தம் 1000 தான் இருந்தன, காலாட்படை மொத்தம் 10,000 தான் இருந்தன அப்படின்னு பார்க்குறோம். போதும் என்றவன் இருந்தான். நம்முடைய மதுரையை சுவாமி காப்பாற்றாருங்கிறதுக்கு நிறைய பிரமாணம் இருக்குது, தொடர்ந்து அவர் தான் காத்து கொண்டு வருகின்றார். அந்த காவல் இருக்கும் பொழுது ஒரு அடையாளத்துக்கு இந்த சைன்யம் இருந்தால் போதும், இங்கே ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, ஒரு பேருக்கு இருந்தால் போதும். தர்மமாகவே ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு போலீஸ்காரன் தேவையில்லை, ஒரு பேருக்கு ஒரு போலீஸ் போஸ்ட் இருந்தால் போதும். அது எதுக்குன்னா காவல் உங்கள் தோழன் அப்படின்னு போட்டிருக்கும், ஏதாவது வழி கேட்டால் சொல்கிறதுக்கு தான், கையில் தடி இருக்காது, அப்படி ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும், அவ்வளோதான், எல்லாரும் தர்மத்தின்படி இருந்தால் இருக்காது. இன்றைக்கு இந்தியாவில் மகாராஷ்டிரா தேசத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் எந்த கடைக்கும் இந்த வீட்டுக்கும் கதவு தாழ்பாள் கிடையாது, அப்படி ஒரு ஊர் சனி சிங்கனாப்பூர்னு பேருது. அந்த ஊரில் யார் பொருளுக்கும் யாரும் ஆசைப்படுறதில்லை, கடையெல்லாம் திறந்துருக்கும், ராத்திரி லைட்டை மட்டும் அனுப்பிச்சிருப்பா, கடை பொருள் எல்லாமே திறந்தபடியே இருக்கும், யாரும் போய் எந்த பொருளையும் அந்த கடையிலேருந்து இருக்க மாட்டேன். சுவாமி காப்பாற்றுறாருங்கிற எண்ணத்தில் அந்த கிராமம் மட்டும் இன்றைக்கும் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது, இங்கே போகலாம் பஸ் போகிறது இந்த ஊருக்கு. அதனால் சொக்கேசர் காப்பாத்தாருங்கிறதுனால இவன் சைன்யத்தை விரிவுபடுத்தலை, அந்த பணத்தெல்லாம் இந்த பெருமானுடைய திருக்கோயில் பணி திருப்பணிகளுக்கும் அடியார்களுக்குமா பயன்படுத்தி கொண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது இவன் காலத்தில் சோழ தேசத்தை ஆயிரம் பரிக்கோர் சேவகன் என்று பேர் வாங்கிய ஒரு சோழன், அவனுக்கு அது டைட்டில். அதாவது என்னென்னா, ஆயிரம் குதிரையை அவன் ஒத்தனாக இருந்து நடத்துவான் அப்படிங்கிறது அவனுடைய ஆற்றல். அந்த ராஜா இருந்தார். அவன் நினச்சான், இதுதான் சமயம், சுண்டைக்க மாதிரி இருக்குது இப்போ பாண்டிய தேசம், நாம் அதை ஈஸியாக உண்டு விடலாம், அதை விழுங்கி விடலாம் என்று நினைத்து அவன் படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்தபோது இவன் பெருமான்கிட்ட போய் சொன்னான், பெருமானே, எனக்கு சிறிதும் அச்சமில்லை, உங்களை நம்பித்தான் நான் இவ்வாறு இருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான். விண்ணப்பித்த அளவில் பெருமான், முன்பெல்லாம் இந்த மதுரையை எவ்வாறு காத்தோமோ அவனையுமே காப்போம், ஆகவே நீ அஞ்சாது, போருக்கு செல் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அந்த முற்றுகையிட்டு வருகின்ற அந்த சோழ படையை எதிர்த்து மதுரைக்கு வெளியிலே சென்று இவன் மலைகின்றான். அப்படி போரிடும் பொழுது கண்ணுதல் அருளால் அங்கோர் கடலென தோன்றிற்று. இது பாண்டிய சைன்யத்தை பார்த்தா சோழ சைன்யத்துக்கு ஒரு சமுத்திரம் போல தெரிகிறது, அலை வீசுகின்ற சமுத்திரம் போல தெரிகிறது. சுவாமி என்ன பண்ணினார், வேகமாக ஒரு குதிரையில் ஓடி வந்தார். அந்த குதிரை இதுவரையிலும் இந்த நாட்டில் யாரும் பார்க்க உண்ணாத அளவு சிறப்பான லட்சணங்களோடு, மிக உயர்ந்த குதிரையாக, நீண்ட பிடரி மயிரோடு, அழகிய கண்களோடு, அதனுடைய கனைப்பை இனிய சுரமெழுப்பதைப் போல, நீண்ட வாலோடு, பட்டு போன்ற அதனுடைய தோலோடு, தன்னுடைய யஜமானன் அவனுடைய குறிப்பறிந்து செயல்படுவதாக மின்னலை போன்ற வேகத்தோடு பல மைல் நிமிஷ நேரத்தில் கடந்து பாண்டியனுடைய சைன்யத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து சைன்யத்துக்கு முன்னாடி ஒரு வேடுவனை தாங்கி வந்து நின்றது. அது மேலே சொக்கேசர் வேடன் ரூபத்தில் இருக்கிறார், கையில் வில்லும் அம்பும் தாங்கி எப்படி இருக்கிறார். அந்த குதிரையில் வந்து நின்றுட்டார். அந்த குதிரையை வந்து பார்த்தோன்னே சோழ அரசனுக்கு பெரிய ஆச்சரியம், யாரோ ஒருத்தன் பின்னாடியிலேருந்து முன்னாடி வரானே, அவன் ராஜா கிடையாது, அவன் சாதாரண ஒரு வேடன் தான், அப்போ அவன் ராஜ சேவகன் தான், இந்த சேவகனை முன்னிறுத்துக்கிறார்கள். ஆனால் அவன் சேவகன் அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியல. அவனுடைய சாமுத்திரிக லட்சணங்களை பார்த்தா பார்க்குறதுக்கு கருப்பாக இருந்தாலும் ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கான், அவனை உயர்ந்தவனாக தெரிகிறான் என்று சொல்லி அவனை கையெடுத்து கும்பிட்டு, நீ யார் அப்படின்னு கேட்குறான். சுவாமி கேட்குறார், நீ தானே ஆயிரம் பரிக்கு ஒரு சேவகன் அப்படிங்கிற. ஆமாங்கிற, நான் யார் தெரியுமா, நான் ஈரிலா பறிக்கும் ஒற்றை சேவகன் யானை, நான் எத்தனை குதிரைக்கு சேவகன், எத்தனை குதிரையை ஒரே நேரத்தில் செலுத்துவேன்னு எனக்கு தெரியாது, எண்ண முடியாது, எத்தனை குதிரையை ஒரே நேரத்தில் செலுத்தி கொண்டு வருவேன், அதாவது அத்தனை குதிரைக்கும் ஒரு ஆள் தான், அத்தனை குதிரை இவனுக்கு கட்டுப்பட்டு வரும், பத்து குதிரைக்கு பத்து பேர் வேண்டாம், இத்தனையே செலுத்துறது, அதான் ஆயிரம் பறிக்கு ஒரு சேவகன், அப்படிப்பட்டவன் நான் என்று சொல்லி, பார் என் கையில் வேல் அப்படின்னு மின்னலை போன்ற ஒரு வேலை காமிச்சார். உடனே சோழன் பயந்தான், யாம் இனி இந்த வேலால் இறப்பதற்கு ஐயமில்லை, இந்த வேல் நம்ம மேலே பட்டதுன்னா நம்ம பிரணன் போகிறோம், நிச்சந்தேகமான விஷயம் என்று சொல்லி புறமுதுகிட்டு ஓடினான். ஏன் புறமுதுகிட்டு ஓடினான்னா, புறமுதுகிட்டு ஓடுவாரே அவர் மீது அஸ்திர பிரயோகம் பண்ணுறதில்லை பழங்காலத்தில், எல்லாம் தர்ம யுத்தம், நேருக்கு நேர் சண்டை போடுறவன்ட்டதான் அவங்க கத்தி வீசுவாங்க, அம்பு போடுவாங்க, பயந்து ஓடுறவர்கள் மீது பாணம் போட மாட்டார்கள். அதனால் புறமுதுகிட்டு ஓடினோன்னே சுவாமி என்ன பண்ணார், அவனை துரத்தி பிடித்து திருப்பி நிறுத்துவோங்கிறதுக்காக அந்த வேடுவனாக வந்த பெருமான் அவனை துரத்தி கொண்டு ஓடுறார். துரத்தி கொண்டு ஓடும்போது பாண்டியனும் அந்த பெருமான் கூட துரத்தி கொண்டே வருகின்றான். சோழன் திரும்பி பார்க்குறான், திரும்பி பார்த்தா சுவாமி மறைஞ்சிட்டார். ஆகா, அந்த வேடன் மறைந்து விட்டான், இனிமேல் நமக்கு அச்சமில்லை, இந்த பாண்டியன் தான் வருகின்றார், இந்த பாண்டியனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, இவன் சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, சண்டையெல்லாம் மறந்து போச்சு இவனுக்கு என்று சொல்லி பாண்டியனை அவன் திரும்பி துரத்த ஆரம்பித்தான். பாண்டியன் பக்கத்தில் பார்த்தா சொக்கேசரை காணும், ஆகவே அவன் தன் உயிர் கஞ்சி பாண்டியன் மதுரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஓடுகின்ற பாண்டியனை துரத்தி கொண்டு சோழன் வந்தான். இருவரும் மதுரைக்கு மேற்கு திசையில், மதுரையை சுற்றியிருக்கின்ற மலர்கள் பூத்திருக்கின்ற ஆழமான ஒரு அகழி, கிடங்கர்னு சொல்லுவா தமிழில், மடு, அந்த அகழியில் இருவரும் இருவருடைய குதிரைகளோடும் சேர்ந்து விழுந்தார்கள். விழுந்த அளவில் பாண்டியனை அவன் குதிரையோடு பெருமான் கைதூக்கி விட்டான். அகழினா பரமா பாதாளமான அகழி, பல தென்னைமரம் ஆழம் இருக்கும், அது அதில் இருக்கிற ஜலம் வந்து அதுவே பல பனைமரம் ஆழத்துக்கு இருக்கு. அதில் விழுந்த சோழன் இறந்து போனான், அதில் விழுந்த பாண்டியனை பெருமான் கரையேற்றினார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பாண்டியன் சொல்றார், பெருமானே, மடுவில் விழுந்த என்னை நீ காத்தாய் என்று சொல்றார், உன் அருள் தான் என்னை காத்ததுங்கிறார். இதில் வந்து புராணம் நமக்கு என்ன குறிப்பிக்கிறதுனா, எந்த அருள் அவனை காத்ததோ அந்த அருள் தான் அவனை மடுவிலே வீழ்த்தியது என்று பார்க்கணும். பெருமான் மடுவிலே வீழ்த்தி தான் அவனை காத்தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், புராணத்தின் சூக்ஷம்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா சுவாமி நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்காதீங்க. அவன் நம்மளை கஷ்டப்படுத்துறது கூட ஒரு அனுகிரகம் தான். இவன் விழுந்தா இவனை தொடர்ந்து அவன் விழுந்தா சினிமாவில் வர மாதிரி தானே, சினிமாவில் அப்படி தானே பார்க்குறோம். ஹீரோவும் வில்லன் எப்படி பண்ணுறா, ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறா, மாட்டிலேருந்து கீழே குதிக்கிறா, கீழேருந்து தெருவில் ஓடி போகிறா, ரெண்டு பேரும் குளத்தில் விழுறா, ரெண்டு பேரும் மணலில் விழுறா, சண்டை போடுறோம் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். அப்போ பெருமான் இவனை வீழ்த்தியது இவனை காப்பதற்காக. அப்போ பெருமான் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, நம்ம உண்மையிலே பெருமான்கிட்ட பக்தி பண்ணுறோம்னா பெருமான் நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னு நம்ம நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. படப்பால் தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன். நாம் படுற சிரமத்தெல்லாம் சுவாமி நம்மளை சிரமப்படுத்துறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. சுவாமி நமக்கு எல்லா விடத்திலும் அனுகிரகம் தான் பண்ணுறார் என்பதை அறிய வேண்டும். அடுத்தது உலவாக்கோட்டை அருளிய அந்த லீலை. இந்த பாண்டிய தேசத்தில் ஒரு உழவன் இருந்தான் மதுரையில். அவனுக்கு அடியாருக்கு நல்லான் என்று பெயர். அவனுடைய மனைவிக்கு தர்மசீலைன்னு பேர். அவன் அன்றாடம் பெருஞ்செல்வந்தனாக இருந்த அவன் அன்றாடம் ஆயிரக்கணக்கில் அடியார்களுக்கு உணவிட்டு வந்தான். இளையான்குடி மரணத்தை செய்த லீலையே இங்கு பெருமான் செய்கிறார். சுக்கேசர் இளையான்குடி மரணார் எப்படி தனவந்தரா இருந்தபோது அமுதூட்டினாரோ, செல்வம் இல்லாத காலத்திலும் அல்லல் நல்குற வாயின போதிலும் இவர் வல்லர் என்று அறிவிப்பதற்காக பெருமானே என்ன பண்ணினார், அவருடைய செல்வம் விரைவில் மறைந்து போகும் வண்ணம் திருவுளம் பற்றினான். பெருமான் அவ்வாறு நினைத்தார், சீக்கிரமாக அவன் ஏழையாகட்டும் பொண்டியாகட்டும் சுவாமியே நினைச்சார். அதை போல பெருமானுடைய அருளினாலே இவன் மிகுந்த ஏழையாக ஆனார். யாரு அடியாருக்கு நல்லான். அவர் என்ன பண்றார், இந்த அமுதூட்டுதல்ங்கிற கைங்கரியத்தை விடக்கூடாது. ஒரு நாளுக்கு ஒரு அடியவனுக்கு அமுதூட்டவில்லை என்று சொன்னால் உயிர் வாழக்கூடாது. நியமமாக கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு அடியாருக்கு அமுதூட்டு பண்ண முடியல என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த நம்முடைய சங்கல்பத்தை, தீர்க்க சங்கல்பத்தை சொக்கேசற்ற போய் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த படைத்த பெருமான்ட பெருமானே என் உயிர் துறந்தேன் என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பில்லை. அடியார்களுக்கு பூஜை செய்யாமல் நான் உயிர் வாழ மாட்டேன், நீ அறிய வேண்டும் என்று பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றது. ஆவி துறக்கின்றதுவே துணிவு என்று துணிந்து போனான். இனிமேல் உயிர் விடுவதுதான் நமக்கு உபாயம் என்று சொன்னார். போய் பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணிட்டு நான் சித்திரவே பெருமான் என்றார். சாமி சொன்னார், உன்னை நான் சாக விட மாட்டேன், வீட்டுக்கு போ. ஒரு பெரிய புதுசாக ஒரு குதிர் இருக்கும் உன் வீட்டில், அதுக்கு கோட்டை கோட்டைன்னு பேர். கோட்டை போல ஒரு குதிர் கொடுத்துருக்கேன். அதில் ஒஸ்தி அரிசி, ஒஸ்தி நெல், செந்நெல்னு பேர். செந்நெல் என்று சொன்னால் நெல் தான் சிவப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அரிசி வெளுப்பாக தான் இருக்கும். அரிசியே சிவப்பாக இருந்தால் அது மட்டும், அது மலையாள தேசத்தில் விளையிறது. அது கஞ்சி தான் வச்சு சாப்பிட்லாம். அரிசி சிவப்பாக இருக்கக்கூடாது, நெல் தான் சிவப்பாக இருக்கணும். அதுக்காக செந்நெல்னு பேர். அது அரிசிக்கு வான்மூரல்னு பேர். சந்திரனை போல விளவிளையர்னு இருக்கணும். செஞ்சாதியாய செழுவால் அரிக்கோட்டை உய்தேம். ஒரு பெரிய குதிர் முழுக்க நெல் கொடுத்துருக்கிறேன், செந்நெல்லாக கொடுத்துருக்கிறேன். எஞ்சாதிருக்கும் எடுக்கும் தோறும், நீ எடுக்க குறையாமல் இருக்கும். இந்த பூமியில் நீ வாழ்கின்ற வரையிலும் இப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கும். நீ மனம் திருப்தியாக நீ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் என்று சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். நீண்ட நாள் அவர் வாழ்ந்தாராம். சீக்கிரமாக சுவாமியுடைய திருவடி அடையணுங்கிற எண்ணமே அவருக்கு வரலையா. என்ன காரணம்னா, சுவாமியோ நம்மளை எண்ணத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். கைங்கரியும் தடப்படாமல் இருக்கு. வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்காக மோட்சத்து மீது இச்சை, எதுக்காக கைலாச கமனம், எதுக்காக இதெல்லாம்? பெருமானுடைய தொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கு. இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இந்த பிறவி தீர்காயுசா இருக்கணும், இன்னும் 100 வயசு வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தாராம் அவர் என்று அவரை பற்றி அந்த எண்ணத்தை சுவாமி அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்த லீலை, மாமனாக வந்து வழக்குரைத்த ஒரு லீலை. இந்த சுந்தரேச பாதசேகரனுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த லீலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் தனபதி என்று குபேரனைப் போல பெருஞ்செல்வந்தனாக இருந்த ஒரு வணிகன் மதுரையில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுஷீலை என்ற பெயரில் ஒரு கற்புக்கரசியாகின்ற ஒரு மனைவி இருந்தாள். திருமணமாகிய பல நாட்களாகியும் பல வருஷங்களாகியும் அவர்களுக்கு மகப்பேர் இல்லை, வயதாகி கொண்டிருக்கின்றது. அறிந்தவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மகப்பேறு என்பது இனி மிகவும் அரிதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்க முடியவில்லை. நாம் கொடுப்பார்வால் பெற்று, பெற்றோர்வால் பெற்று தத்தெடுத்துக்கொண்டு வளர்க்கலாம்னு பார்க்கிறான். அப்போ அருகிலேயே நெருங்கிய சொந்தத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் அதனிடத்தில் நமக்கு இயற்கையாக அன்பு நிகழும், அந்த பிள்ளையும் நம்மிடத்தில் அன்பாக இருக்கும். இது ஒரு நியாயம் என்ற காரணத்தினால தன்னுடைய தங்கை மகனையே தத்தெடுத்துக் கொள்கின்றார். தனபதிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி பிள்ளையே தன்னுடைய மருமகனையே மகனாக கொண்டான். என்னென்னா, அவசியம் ஒருவனுக்கு பிள்ளை இருக்க வேண்டும், தத்தெடுத்தாவது பிள்ளை இருக்க வேண்டும். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம உபநயனம் பண்ணி வைக்கணும், அதுக்கு சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணணும், அதுக்கு தர்மங்களை நம்ம வந்து உபதேசம் பண்ணணும், நல்ல வழியில் அதை வந்து வளர்க்கணும். பெறாவிட்டாலும் வளர்க்கின்ற புண்ணியம் இருக்கா இல்லையா? வளர்க்கின்ற பிதா உபநயனம் பண்ணுறானே, அதை தர்ம நெறியில் ஈடுபடுத்துகிறானே, அது அவன் சொந்த குமாரனை போல இவனுக்கு பின்னாடி காரியங்கள்லாம் பண்ண போகிறது. ஆகவே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆகவே குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக குழந்தை வேண்டாமல் இருக்கக்கூடாது, அது ஒரு தர்மம். குழந்தை இல்லாமல் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தைகள் இருக்கின்றன. சுவாமி ஏன் இப்படி படைச்சிருக்கிறார்? பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று யோசிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் தத்தெடுத்துட்டு ஒரு குழந்தையை வளர்த்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறப்பது உண்டு. அந்த புண்ணியத்தினாலன்னு நினைக்கணும். ஒரு குழந்தையை வளர்க்குற புண்ணியத்தினால சுவாமி நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறார் என்று சாதுவாக நினைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒருவனுக்கு பிறவி எழுந்தோறும் தீயவை சேரக்கூடாது என்று சொன்னால் அவனுக்கு இந்த சத்புத்திரனானவன் தேவை என்று சொல்லி அந்த மகனை அவன் அன்போடு வளர்க்குறான். இருந்தாலும் தங்கிட்ட அவனுக்கு சண்டை வருது. எப்படி வருதுன்னா, தன்னுடைய மனைவிட்ட வச்சிருக்கிற அன்பு காரணமாக அந்த நாத்தனாருக்கும் இவளுக்கும் ஆகலை. அதனால அடிக்கடி தன்னுடைய தங்கியினுடைய மனம் புண்படும்படியாக பேசி சண்டை போடுறான். ஒரு நாள் அவள் அண்ணன் மீது அன்புள்ளவளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்ம செய்வது தெரியாது, செய்வோம், கோபம் தலைக்கு மேலே போயிடும், நம்முடைய பண்புகள் நம்மை கைவிட்டு விடும். அப்போ சுடு சொல்லினாலே அவனுடைய மனதை புண்படுத்தினாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க உனக்கு லாயக்கில்லை, யோக்கியதை இல்லை, தகுதி இல்லை. என் பிள்ளையை உனக்கு நான் தாராவிட்டால் நீ எவ்வாறு இம்மை மறுமை பலன்களை அடைவாய்? உனக்கு எப்படி சத்கதி கிடைக்கும்? நான் உனக்கு செய்திருக்கிற உதவியை மறந்துவிட்டு நீயாகவே தலையெடுத்தவனைப் போல, உன்னால் எல்லாம் முடியும் என்பதைப் போல என்னை துன்புறுத்துகின்றாயே என்று சுடுசுடு சொல்லிவிட்டாள். அதனாலே மிகவும் சுட்டு போய் அந்த மனம் புழுங்கிய இந்த தனபதி என்ன பண்ணுறார்? நம் பிள்ளையை பெற்றதும் வளர்த்ததும் போதும், பெருமானுடைய அருளை பெற வேண்டும், இனி வரும் பிறவிகளிலாவது நமக்கு பிள்ளை பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக தீர்த்தாடனம் பண்ணி தவம் செய்ய வேண்டும். ஒரு ஊராக போய் சுவாமியை தரிசனம் பண்ணி திருத்தங்களை ஸ்நானம் பண்ணி அடியார்களை உண்பித்து பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி பெருமானுடைய தரிசனம் பண்ணி இப்படி இரவு நேரத்திலே உண்ணாது பல நாட்கள் இருந்து, பகல் நேரத்திலே உண்ணாது பல நாட்கள் இருந்து தவம் செய்து இனி வரும் பிறவிகளிலாவது நமக்கு பிள்ளை பேர் உண்டாக வேண்டும், அந்த அளவிலே தவத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காசி முதலிய க்ஷேத்திரங்களை பார்ப்பதற்காக சென்று விட்டார். செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணார்? தான் தத்தெடுத்து கொண்ட பிள்ளைகிட்ட அவருக்கு நல்ல அன்பு உண்டு, தன்னுடைய சொத்து முழுவதும் அந்த பிள்ளைக்கு எழுதி வைத்து விட்டு போனார். அப்படி இருந்தும் அவர் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆயின. ஏன்னா அவர் வரணுங்கிற எண்ணம் இல்லாமலே போயிட்டார் போல இருக்கு. அதனால பல வருஷங்கள் ஆயின. பல வருஷங்கள் ஆயின என்பதனால மற்ற தாயாதிகள், அந்த தனபதிக்கு தாயாதியாக இருக்கிறவங்க, பத்து நாள் தீட்டு உள்ளவர்கள், அவரெல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த சொத்து அணியாமல் யாருக்கோ ஒருத்தனுக்கு போகிறதே, நமக்கு வந்தால் தேவலாமே என்று சொல்லி பொய்யாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி பொய் வழக்கு இட்டு நீதிமன்றங்களிலே பொய்யுரைத்து பொய் சாட்சிகளை கொண்டு தங்கள் வழக்கினை வல் வழக்கினை நிறுவி அவர்கள் அத்துணை சொத்தையும் அபகரித்து கொண்டார்கள். அபகரித்து கொண்ட காரணத்தினால அடுத்த வேளை உண்பதற்கே வழி இல்லாமல் இந்த தாயும் இந்த சேயும் துன்புறுகின்றார்கள். இவனுக்கோ விவரம் பத்தாது, அந்த அம்மாவோ இதே மாதிரி அண்ணனை விரட்டி விட்டுட்டா, அதனால துக்கித்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது சொக்கநாத பெருமான்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார்கள். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, பெருமானே நாங்கள் உயிர் வாழ்வதா இல்லையா என்று கேட்கும் பொழுது சுவாமி சொல்றார், அவர்கள் எவ்வாறு நீதிமன்றத்துக்கு சென்றார்களோ அதே போல் நீ நாளை நீதிமன்றத்துக்கு செல், அரசன் ஆணை என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு தொடு, நாம் வந்து உண்மை காப்போம் என்று பெருமான் சொன்னார். அதன்படி அந்த பெண்ணானவள் தன்னுடைய அந்த உறவினர்கள்ட்ட போய் வலிய வழக்கிட்டு அவங்கள வந்து கூப்பிடுறா. அவர்கள் நீ என்ன வழக்கு போடுதுன்னு சொல்லி இவளை துன்புறுத்தி அடித்து தகாத வார்த்தைகள் பேசி விரட்டுகின்றார்கள். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த வழக்கினை ஏற்றுக்கொள்கின்றது. அரசன் முன்பும் அந்த நீதறிந்த புலவர் முன்பும் அந்த வழக்கு செல்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த செல்வம் தனபதியார் இந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ற கேள்வி வரும்பொழுது சொக்கேச பெருமான் அங்கு தனபதியாகவே தோன்றிவிட்டார். இந்த பிள்ளையினுடைய மாமனாக அங்கு தோன்றிவிட்டார். அப்படியே தனபதியே வந்துட்டார். இதோ வந்துவிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, தன் மருகனை அந்த பிள்ளையே கட்டி கொள்கின்றார், உச்சி மோந்து கண்ணீர் விடுகின்றார், தங்கையினுடைய கண்ணிலே இருக்கின்ற கண்ணீரை துடித்து விடுகின்றார், உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று இனிய சொற்கள் சொல்கின்றார். அந்த பிள்ளையை பார்க்கிறார், என்ன இந்த பிள்ளை கழுத்தில் ஒரு சங்கிலி கூட காணும், இந்த பிள்ளையினுடைய காதில் ஒரு குண்டலத்தை காணுமே, இந்த பிள்ளையினுடைய காலில் கொலுசு காணுமே, பாவிகள் இந்த பிள்ளையினுடைய சொத்தை பறித்து கொண்டவர்கள் பிள்ளைக்கு சில நகைகளாவது விட்டு வச்சிருக்கலாமே, என்ன கொடிய நெஞ்சோடு இவ்வாறு செய்தார்கள், ஐம்படையும் ஆர்வீர் காணேன், சிறு சிலம்பு அடியிற் காணேன், மொயம்படையும் அதானி காணேன், முகத்து அசை சுட்டி காணேன், மின்படு குழைகள் காணேன், வெற்றுடல் கண்டே வந்தோ, வெறும் உடம்போட என் குழந்தைய பார்க்கிறேனே என்று கதறி அந்த நீதிமன்றத்தில் இவன் என்னுடைய பிள்ளை, இவனுக்கு தான் என்னுடைய சொத்து முழுதும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பழைய டாக்குமெண்ட்டுடைய ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் எடுத்து கொடுத்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வழக்கிட்டார். அந்த வழக்கினை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அது நம்பக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கினை வந்து இவன் சார்பாக தீர்ப்பு கூறினார்கள். அப்போ ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறாங்க மற்றவர்கள்லாம், தனபதி எங்கேயோ போயிட்டார், பல நாள் ஆயிடுத்து, அவர் உயிரோடு இருப்பாருன்னு இருப்பாரோ இல்லையோ என்பது ஐயோ, தனபதி வேஷத்தில் இவர் வந்திருக்கிறாரு, இவர் ஏமாற்றுவதற்காக வந்திருக்கிறார், அது எப்படி வழக்கிட்ட உடனே திடீர்னு ஒருத்தரால் முளைக்க முடியும்? தனபதி வராருன்னா அவர் நேற்றுக்கு ராத்திரி இந்த ஊருக்கு வெளியில் வந்திருப்பார், இன்னைக்கு காலத்தில் வீட்டுக்கு வந்திருப்பாரு, வந்தவர் வீட்டுக்கு வந்து ஒரு காபி சாப்பிடாமல் ஒரு குளிக்காமல் பல் தேய்க்காமல் கூட இங்கே வருவார், திடீர்னு பூமியிலேருந்து கிளம்புறாரு அப்படின்னு அவர்கள்லாம் ஐயத்தை ஏற்படுத்தினார்களாம். அப்பொழுது தனபதியாக வந்த பெருமான் என்ன பண்ணார், அந்த சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து, உன் பேர் இது, உன் ஊர் இது, உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற, நீ இந்தந்த ஊரில் இந்த நேரம் வச்சுட்டுருக்கிற, எல்லாத்தையும் அவன் ரகசியமெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பித்தாராம், போதும் யார், நீர் தான் தனபதி, அவர்களை எல்லாம் சுவாமி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோன்னே நீர் தான் தனபதினு சொல்லிவிட்டு அரசனுடைய ஆணைக்கு பயந்தவர்களெல்லாம் தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஓடிப்போனார்கள். இந்த பிள்ளையையும் அந்த தங்கையும் தனபதியானவர் காத்தருளினார். தனபதி இடத்துல இந்த சுக்கசுபிரமணியம் காத்தருளினார், தனபதி அங்கே வரல, காத்தருளிய பெருமான் விடை மீது காட்சி அளித்து மறைந்து போனான். அந்த பெருமானை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதை பெருமானே சுக்கேசா நீ வந்து நிறுவினா என்று சொல்லி அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையினுடைய பெற்ற தாயும் வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்ற அளவிலே இன்றைக்கு நாம நிறைவு செய்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம். ஆடக முதரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.